إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الحمد لله الله هو يبوتي بوهند بين الله هو ليه تودر ميدوم عند تودرين غنية الكورية كلمة تار تولر هل ميدوم صلواتم سلامم كورية فره الله دان ونك تهدي آنا ونا ونك تبير ونك تركري يريون ويريارم اللي الله هو ليه தூதராகவும் அடிமையாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறிய பின் அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல இல்மை வேண்டியவனாக நாம் கற்கக்கூடிய கல்வியில் அல்லாஹுடைய திருப்தி வேண்டியவனாக இந்த இரண்டாவது நாள் வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை நல்ல முறையிலே கல்வியோடும் இறையச்சத்தோடும் நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, முஸ்லிம் பெண்மணிகளுக்குண்டான திருமண தொடர்பான ஒழுக்கங்களை சட்டங்களை குர்ஆனுடைய வசனங்களின் வெளிச்சத்திலும் அன்பிற்குரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான சுன்னாவின் வெளிச்சத்திலும் நாம் படித்து வருகின்றோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்கக்கூடிய பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாடம், பாபு மா யுத்தகா மின் ஷுஉபில் மர்அதி, ஒரு பெண்ணை பற்றிய அபச குணம், ஒரு பெண்ணுடைய துர்க்குறி என்பதாக பேசப்படுகிறது அல்லவா. அதை பற்றி எப்படி நடந்து கொள்வது, அதை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, ஒரு பெண்ணை பற்றிய பேச்சு, இந்த பெண் அதிர்ஷ்டம் இல்லாதவள், இந்த பெண் ராசி இல்லாதவள், அவளுடன் வாழ்க்கை சரியில்லை என்றெல்லாம் பொதுவாக பேசப்படுகிறது அல்லவா. இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஷரியா நமக்கு என்ன சொல்கிறது? குறிப்பாக இந்த பாடம் திருமணத்தோடு ஏன் சம்பந்தப்படுகிறது என்றால், ஒரு பெண் வளர்ந்து உருவாகும் பொழுது அவளை பற்றிய ஒரு பிரபல்யமான அல்லது ஒரு வித்தியாசமான பேச்சு இருக்காது. திருமணம் முடித்து கொடுக்கப்படும் போது அவள் ஒரு புது வீட்டுக்குள் செல்லும் பொழுது அங்கே பலவிதமான பேச்சுகள் அவளை பற்றி அடிபட ஆரம்பிக்கும். இஸ்லாமை பொறுத்தவரை அடிப்படை நம்பிக்கையை அல்லாஹுடைய இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சீர் செய்து விடுகிறது. நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கும், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. நன்மைகள் தீமைகள் எழுதப்பட்டு பேனா காய்ந்து விட்டது. அப்ப இந்த சகுனம் பார்ப்பது, துர்ச்சகனமாக கருதுவது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லாத ஒன்று. ஒரு மூமின் அப்படி கருத மாட்டான். சரி, ஆனா பெண்களை பொறுத்தவரை அவர்களை பற்றி, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க, அதிலிருந்து ஒரு வீட்டில் ஒரு பரக்கத்தே இல்லை, அல்லது இந்த வீட்டில் ஒரு ராசி இல்லை, அல்லது நோய் நொடி ஆகிட்டாங்க, அல்லது இன்னாருக்கு இப்படி மூத்து வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் பொதுவாக பெண்களை குறித்து அவர்கள் திருமணம் ஆனதற்கு பிறகு, புதிய திருமணம் அவர்களுக்கு ஆனதற்கு பிறகு அவர்கள் சென்ற வீட்டிலே அப்படி பேசப்படுவதை பொதுவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லி இருக்கக்கூடிய மூன்று ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். என்ன இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒவ்வொரு பெண்மணியும் அல்லாஹுடைய விதியின்படி படைக்கப்பட்டவள், அவளுடைய நன்மை தீமை என்பது எழுதப்பட்டு விட்டது, இதை கொண்டு இது நடக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படி யாருக்காவது ஒரு கணவனுக்கு ஏற்படுமையானால், ஒரு மன நிம்மதியற்ற ஒரு இறுக்கமான போக்கு குடும்பத்தில் ஏற்படுமையானால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிகாட்டுதலில் இருந்து உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், சரி இப்படியே மன விருப்பத்தோட மன வெறுப்போட வாழ்ந்து கொண்டு அவளுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை செய்யாமல் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்குது, உன்னை கட்டினதுல இருந்தா எனக்கு இப்படி போச்சு, உன்னை கட்டினதுல இருந்தா எனக்கு வாழ்க்கை சரியில்லை, உன்னை கட்டினதுக்கு பிறகு வேலை போயிடுச்சு, உன்னை கட்டினதுக்கு பிறகு எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாது, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி மன நெருக்கடியிலிருந்து விலகி கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவீனமான ஈமான் உள்ள அந்த மக்களுக்கு, நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து விலகி கொள்வதற்கு திருமணத்திலிருந்து திருமண பந்தத்திலிருந்து விலகி கொண்டால் அது தவறு கிடையாது. சரி, இப்ப இது வந்து ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசமாக, அதாவது ஈமானில் பலவீனமாக உள்ள ஆண்களை பொறுத்தவரை. இப்ப பெண்களுக்கு இந்த ஹதீச நம்ம எப்படி எடுக்கிறோம், இந்த ஹதீச நம்ம எப்படி புரியுறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுக்கும் அவசியம். ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் தன் விஷயத்தில் எப்போதும் அல்லாஹுவை பயந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்நோக்கியவளாகவே இருக்க வேண்டும். அப்ப அவளுடைய துஆ, அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய அந்த துஆவுடைய பவர் கண்டிப்பாக அவளுக்கு நன்மையை கொடுக்கும், அவளால் நன்மையை உண்டாக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் குறிப்பா ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க கைரஹா வ கைரமா ஜுபிலத் அலை, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நன்மையை கேட்கிறேன், இவள் எந்த ஒரு இயற்கையின் மீது அமைக்கப்பட்டாலோ, சுபாவத்தின் மீது அமைக்கப்பட்டாலோ அதன் நன்மையை கேட்கிறேன், வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஜுபிலத் அலைஹி, யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய தீங்கிலிருந்தும் இந்த பெண் எந்த சுபாவத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துஆவை ஓதிக்கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதனால யார் இப்படி விளங்கிட வேணாம், அப்ப பெண்கள் என்பவர்கள் ஒரு தீமையின் உருவமாக கற்பிக்கப்படுகிறாரோ என்று. அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய ஹதீசுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, பெண்களை பற்றி உயர்வாக சொல்லப்பட்டிருப்பது, பெண்கள் ஆண்களை போன்றுதான் என்று சொல்லப்பட்டிருப்பது, பெண்களை பற்றி கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் நாம் ஒரு பக்கம் வைத்து பார்க்கும் பொழுது, அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹுடைய தூதருடைய பார்வையிலும் பெண்கள் என்பவர்கள் தீமைக்கு உரியவர்களாகவோ அல்லது துர்ச்சகனம் உடையவர்களாகவோ கருதப்பட்டவர்கள் அல்ல. சமூக வாழ்க்கையிலே கலந்து வாழும்போது சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாகும் போது அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது, இது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்ன, ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே தனக்காகவும் தனது கணவனுக்காகவும் தான் சென்ற குடும்பத்துக்காகவும் நன்மையை வேண்டியவளாகவே இருக்க வேண்டும். ஒரு பெண் எப்போதும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் தன்னுடைய கணவனுக்காக வேண்டியும் நன்மையை வேண்டியவளாகவே இருக்க வேண்டும். அப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்ப இப்ப இந்த உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்துக்கு சொல்லி கொடுத்த துஆ, வக்கினா ஷர்ரமா கதைத், வக்கினா ஷர்ரமா கதைத், யா அல்லாஹ் நீ விதித்து விட்ட தீமையிலிருந்து நாங்கள், நீ விதித்ததின் தீமையிலிருந்து உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம், எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அப்ப காலையில மாலையில ஓதக்கூடிய துஆக்கள், யா அல்லாஹ் இன்றைய நாளின் நன்மையை கேட்கிறோம், இன்றைய நாளுடைய ஒளியை பரக்கத்தை கேட்கிறோம், இன்றைய நாளுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம். அப்ப இந்த மாதிரி துஆக்களை ஒரு மூமினான பெண் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளை அவள் செல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு அருளாகவும் பரக்கத்தாகவும் ஆக்கி அருள்வான். அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கை பொதுவாக சமூகத்தின் ஆண்களிடத்தில் நிலவினாலும் அதை ஒரு மூமினான பெண் துஆவை கொண்டு கண்டிப்பாக அவள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்ப அதனாலதான் இந்த மூணு ஹதீஸ்ல ரெண்டு முதல் சொல்லப்பட்ட ஹதீஸ் பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம قال الشؤم في المرأة والدار والفرس. அபச குணம், அதாவது துர்ச்சகனமாக கருதப்படுவது என்பது பெண்களில் வீட்டில் வாகனத்தில் இருக்கலாம். அப்ப அடுத்த ஹதீஸ் இருக்கிறது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு மேல் சொன்ன ஹதீஸை விவரமாக சொல்கிறது. அதாவது அப்படி இல்லை, அப்படி இருந்திருக்குமே ஆனால் இன்கான ஷுமு ஃபீஷின், ஒரு பொருளால் துர்ச்சகனம் ஏற்படுவதாக இருந்திருக்குமே ஆனால் அது ஃபஃபித்தாரி வல் மர்அதி வல் ஃபரசி, வீட்டில் இருந்திருக்கலாம், பெண்ணில் இருந்திருக்கலாம், குதிரையில் இருந்திருக்கலாம். அதே போலதான் அடுத்த ஹதீஸ் சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் அதுதான் வருகிறது, இன்கான ஷைஉன் ஃபஃபில் ஃபரசி வல் மர்அதி வல் மஸ்கனி, அப்படி ஏதாவது சகுனம் இருக்குமே ஆனால் அது எதில் இருந்திருக்கும், குதிரையில் இருந்திருக்கும், பெண்ணில் இருந்திருக்கும், வீட்டில் இருந்திருக்கும், அப்படி இல்லை, அதனால நீங்க அதை எதையுமே சகுனமாக கருதாதீர்கள், எதையுமே நீங்கள் ஒரு துர்க்குறியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். சரி, இப்ப இந்த மூன்று ஹதீஸின் அடிப்படையில மார்க்க அறிஞர்களுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினான பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது ஆதமுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய, ஆதமுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தின் நற்பேறுகளில் முதலாவதாக அல் மர்அத்து ஸாலிஹா. இமாம் இப்னு ஹிப்பான் அறிவிக்கின்றார்கள், மின் சஆதத்தி இப்னு ஆதம், ஆதமுடைய மகனின் நற்பேறுகளில் நற்பேறுகள் மூன்றிலே இருக்கிறது. ஒன்று என்ன, அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி, வல் மஸ்கனு ஸாலிஹ், நல்ல வீடு, வல் மர்கபு ஸாலிஹ், நல்ல வாகனம், ஒமின் ஷகாவத்தி இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுடைய ஒரு நெருக்கடியான வாழ்க்கையிலே சராசத்தின் மூன்று முக்கிய மூன்று விஷயங்கள் இடம்பெறுகின்றன. ஒன்று அல் மர்அது ஸூ, கெட்ட குணமுள்ள மனைவி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகுனம் என்று சொன்னதற்கு மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது இவ வந்ததுனால இப்படி நடக்குது, இவளை கட்டிய இவளை திருமணம் முடித்ததால் நமக்கு இப்படி நடந்து விட்டது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸ், அதாவது சகுனம் என்பது பெண்ணிலே வீட்டிலே குதிரையில் இருக்கிறது என்று பொதுவாக வந்திருக்கிறது அல்லவா, அந்த ஹதீஸுக்கு விளக்கமாகத்தான் இந்த ஹதீஸுகளை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு பெண்ணுடைய கெட்ட குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, அந்த பெண்ணிடத்துல அட்ஜஸ்ட் செய்து, அதாவது ஒரு அனுசரித்து நடக்கக்கூடிய பக்குவம் இல்லை. பெரியவங்கள்ட்ட எப்படி பழகணும், சின்னவங்கள்ட்ட எப்படி பழகணும், சம வயதுடையவங்கள்ட்ட எப்படி பழகணும் அது தெரியல, அல்லது தனது தாய் தந்தையை விட்டு வந்துட்டோமே என்ற ஒரு வெறுப்பு அப்படி வந்ததுனால, அதே போல சமுதாயத்தில் பரவி இருக்கக்கூடிய பல தவறான கலாச்சாரங்கள்னால அவளுடைய சிந்தனை பாதிக்கப்பட்டிருக்கு. அவ வீட்டுக்குள்ளார வந்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க, எப்படியாவது நம்ம தனி கொடுத்துனோம், கணவனை தனியாக கூட்டிகிட்டு போயிடணும், அல்லது நான் எதுக்கு உங்கள் அம்மா அத்தாவுக்கு நான் வேலை செய்யணும், அல்லது நான் எதுக்கு இதை செய்யணும், நான் எதுக்கு இதை செய்யணும், உங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நான் ஆக்கி போடணுமா, இதெல்லாம் நான் செய்யணுமா, இந்த மாதிரியான ஒரு முரட்டு போக்கு இருக்கிறது அல்லவா கெட்ட குணம். அல்லது கணவனுடைய விஷயத்திலேயே கணவனை மரியாதையா பேசுறது இல்ல, கணவன்கிட்ட மரியாதையா பேசுறது இல்ல, எதிர்த்து பேசுறது, கணவனுடைய செல்வங்களை வந்து திருடுறது, அல்லது தவறான முறையில பயன்படுத்துறது, அல்லது வீண் விரயமான முறையில பயன்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி கெட்ட குணங்கள் உள்ள பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் இந்த குணத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கணும். யாரெல்லாம் நீ என்னை ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமாக ஆக்கி, என்னை ஒரு கெட்ட குணமுள்ள பெண்ணாக ஆக்கி, நான் செல்லக்கூடிய ஒரு வீட்டுக்கு சுமையானவளாகவும், அந்த வீட்டுடைய உறவுகளை முறிக்கக்கூடியவளாகவும் என்னை ஆக்கிவிடாதே என்ற அச்ச உணர்வை இந்த ஹதீஸ் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன? ஏதோ இஸ்லாம் வந்து ஹதீஸ் வந்து பெண்களை ஏசுது, பெண்களுடைய கெட்ட குணத்தை பற்றி சொல்லுது, செய்தியா சொல்லுது என்பதல்ல ஹதீசுடைய நோக்கம். ஹதீசுடைய நோக்கம் என்ன? எந்த ஒரு பெண் தன்னுடைய குணத்தை சீர்திருத்துவதில் கவனம் செலுத்தவில்லையோ, தனது ஆடையை சுத்தம் செய்வதில், தனது அழகை மேம்படுத்துவதில், தன்னை கவனித்துக் கொள்வதில் செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை விட எதில் செலுத்த வேண்டும்? தனது ஒழுக்கத்தை, தனது குணத்தை மேம்படுத்துவதிலே. அப்ப மற்ற எல்லா அழகுகளும் குணம் அழகாக இல்லை என்றால் போய்விடும். குணம் அழகாக இருந்து மற்ற எல்லாம் அசிங்கமாக இருந்தால் கூட எல்லாம் சகிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகவும், இன்னும் ஏன் போற்றப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, ஆமா அவன் தான் வெள்ளை, மனசா கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கருப்புன்னு சொல்லுவாங்க, அவங்க முகம்தாங்க கருப்பு, ஆனா உள்ளமும் வெண்மையான உள்ளம், பசுமையான தங்கமான உள்ளன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய முகங்களை பார்க்கவில்லை, உங்களது உருவங்களை பார்க்கவில்லை, உங்களது செல்வங்களை பார்க்கவில்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் எதை பார்க்கிறான்? உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். அப்ப ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய முசீபத்துல மூணு முசீபத் என்னன்னு சொன்னா, கெட்ட மனைவி வாய்த்து விடுவது, வல் மஸ்கனு சு கெட்ட இடம், வல் மர்க்கபு சு கெட்ட வாகனம், அதாவது வசதி முரட்டுத்தனமான ஒரு, அந்த காலத்தில் இருக்கும்போது ஒரு குதிரை சொல்லலாம், ஒரு ஒட்டகம் சொல்லலாம். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, அதாவது அல் மர்க்கபுல் ஹனியு வல் மஸ்கனுல் வாசியா, அதாவது ஒரு மென்மையான வாகனம், விசாலமான வீடு ஒரு மூமினுடைய, ஒரு ஆதமுடைய மகன், ஒரு மனிதனுடைய நற்பாக்கியங்களிலே ஒன்று. அப்ப பெண்ணுடைய கெட்ட குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவளுடைய அந்த துர்ச்சகனத்தை பற்றி சொல்லும் பொழுது, தராஹா ஃபதஸுக, நீ அவளை பார்த்தாலே அவள் உனக்கு வெறுப்புட்டுவாள், உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்து விடுவாள். வதஹ்மிலு லிசானஹா அலைக, நீ ஒரு வார்த்தையை பேசினால் அதற்கு 9 பதில் சொல்வாள், நாவு நீளமாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது, வஸூஉ தபிஹா வஸூஉல் மர்அதி உக்மு ரஹிமிஹா வஸூஉ குலுகிஹா, அதாவது ஒரு பெண் மலடியாக இருப்பது, கற்பம் தரிக்காமல் இருப்பது, அந்த பெண்ணுடைய கெட்ட குணம், இதுவும் நாடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. இப்ப பொதுவா நீங்க பாருங்க, நீங்க இதை நினைச்சு கொள்ளக்கூடாது, இது ஆண்கள் தான் நம்மளை பற்றி சொல்றாங்கன்னு சொல்லி, பொதுவா பெண்களுக்கு மத்தியிலும் பெண்களை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டம் இப்படி இருக்கிறது. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி, நீங்க இதற்கான ஒரு துஆ உடையவர்களாகவும், அல்லாஹ்விடத்திலே உங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு ஈமானுடைய ஒரு துஆ உள்ளவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும்.